107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குதிரை மசாலை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
வணக்கம், எனது பெயர் பிரேமலதா. நான் பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியையாக பணியாற்றி வருகிறேன். தற்பொழுது தீவன பயிர்கள் துறையில் பணியாற்றுகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு குதிரை மசாலை தாக்கும் பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும். குதிரை மசாலை தாக்கும் பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும். குதிரை மசால் வந்து ஒரு மிக அருமையான ஒரு தீவன பயிராகும். இந்த தீவன பயிர்களில் மிக அதிகமான புரதச்சத்து காணப்படுவதால் கால்நடைகள் இதனை விரும்பி சாப்பிடுகின்றன. மேலும் இதனுடைய சத்துக்கள் மிக அதிகமாக கால்நடைகளுக்கு கிடைக்கின்றது. எனவே பெரும்பாலான விவசாயிகள் இந்த குதிரை மசாலை பயிரிடுவதற்கு மிகவும் விருப்பம் கொள்கின்றார்கள். ஆனால் தீவன பயிர்களில் மிக முக்கியமான இந்த குதிரை மசாலை மூன்று முக்கியமான பூச்சிகள் தாக்குகின்றது. ஒன்று அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு, இரண்டாவது ஆமணக்கு புழு என்ற சொல்லக்கூடிய புரோட்டீனியா புழு, மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சியான அஸ்வினி. பொதுவாகவே நாம் பூச்சிகளை இரண்டு வகைகளாக பிரிக்கின்றோம்.
இரண்டு வகைகள் பூச்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் கடித்து உண்ணும் பூச்சிகள். சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னா இலையில் உள்ள பச்சையத்தை மட்டும் உறிஞ்சி சாப்பிட்டு இலைகளை மஞ்சள் நிறமாக்குகின்றது. மற்றும் கடித்து உண்ணும் பூச்சிகள்னு பார்த்தா நேரடியாக இலைகளை கடித்து சாப்பிடுகின்றது. இதில் இலைகளை கடித்து உண்ணும் பூச்சிகளில் மிகவும் முக்கியமானது அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு மற்றும் ஆமணக்கு புழு அல்லது புரோட்டீனியா புழுவாகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் மிகவும் முக்கியமான பூச்சி அஸ்வினி ஆகும். முதலில் நாம் அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு எவ்வாறு இந்த குதிரை மசாலில் தாக்குதலை ஏற்படுத்துகின்றது என்று பார்ப்போம். இவை புழுக்கள் வந்து முதலில் இலைகளை மட்டும் உண்ணக்கூடியது. வளர்ந்த புழுக்கள் என்ன ஆகும்னா நெற்றுக்கள் மற்றும் விதைகளையும் உண்ணும் திறன் கொண்டது. இவற்றின் வாழ்க்கை சுழற்சி முறை, அதாவது இந்த அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழுவின் வாழ்க்கை சுழற்சி முறை முட்டையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த முட்டையானது வட்ட வடிவமாக இருக்கும், மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். மேலும் முட்டைகள் தனித்தனியாக இலையின் பரப்பின் மேல் இடப்படுகின்றது. இதிலிருந்து வெளிவரும் புழுக்கள் முதலில் மிகவும் சிறியதாக காணப்படும். மிகவும் வளர்ந்த புழுக்கள் 2 இன்ச் நீளத்திற்கு அளவிற்கு மிகவும் பெரிதாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த புழுக்களின் நிறம் பார்த்தீங்கன்னா இவை பல்வேறு வகையான நிறங்களை கொண்டது. பச்சை முதல் அரக்கு நிறம் வரை மிகவும் பல்வேறு வகைப்பட்ட வண்ணங்களை உடையது. ஏனென்றால் இவை பல்வேறு வகையான பயிர்களை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. எடுத்துக்காட்டா நம்மளுடைய பருத்தி, எண்ணெய் வித்துக்களான சூரியகாந்தி பயிர் மற்றும் இதர பயிர்களையும் இது தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. துவரையையும் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இவர் பல்வேறு பயிர்களில் பல்வேறு வகையான வண்ணங்களை இவை காட்டுகின்றன. பொதுவாக பச்சை முதல் அரக்கு நிறத்தை உடையது. நம்ம புழுக்களின் மேல பார்த்தோம்னா அடர்ந்த சாம்பல் நிற கோடுகள் வந்து காணப்படும். இதுதான் புழுவிற்கான அடையாளம். அதற்கப்புறம் இது வந்து கூட்டு புழுவாகின்றது. கூட்டு புழுவிலிருந்து நமக்கு வளர்ந்த அந்துப்பூச்சிகள் வெளிவருகின்றன. இந்த அந்துப்பூச்சிகளை நாம் எவ்வாறு எளிதாக அடையாளம் காணலாம் என்றால், முன் இறக்கைகளில் வி வடிவத்தில் ஒரு குறியீடு காணப்படும். மேலும் பின் இறக்கைகள் மிகவும் மங்கியதாக காணப்படும். அவற்றின் இறக்கைகளில் வந்து பார்டர்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி வரிசையை பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கோடு இறக்கையின் முடிவில் காணப்படும். இதுதான் வந்து அமெரிக்கன் காய்ப்புழுவின் வளர்ச்சி பருவம் அல்லது வளர்ச்சி முறையாகும். முட்டையிலிருந்து அந்துப்பூச்சியில் வரை நாம் எளிதாக வயல்வெளிகளில் இவற்றை நாம் கணக்கிடலாம். சேதம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவை முதலில் இலைகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நம்ம பாடுன்னு சொல்றோம், இல்லைன்னா நெற்றுக்கள் மற்றும் விதைகளையும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. இவற்றை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? தீவன பயிர்களில் பொதுவாகவே நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பரிந்துரைப்பதில்லை. எனவே அதாவது குதிரை மசால் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பயிர். இதுல நிறைய வந்து தேனீக்கள் மற்ற இதர வகை தேனீக்கள் எல்லாமே வந்து இதுல வந்து அதாவது மகரந்த சேர்க்கைக்காக இதனை தினமும் காலையில் பார்த்தோம்னா குதிரை மசாலில் நிறைய வந்து நம்ம தேனீக்களை பார்க்கலாம். அந்த அளவிற்கு குதிரை மசால் வந்து மற்ற மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சி இனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. எனவே இதில் நன்மை செய்யும் பூச்சிகளும் மிக அதிகமாக காணப்படும். மேலும் இவை நம்ம விதைத்ததிலிருந்து முதல் அறுவடை ஒரு 30 நாளில் செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் நம் 20 முதல் 25 நாளிலேயே நாம் வந்து இவற்றை வந்து அறுவடை செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதனுடைய பூச்சி தாக்குதல் வந்து மிகவும் குறைவாகவே காணப்படும். ஏன்னா பொதுவாகவே ஒரு பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையிலிருந்து அந்து பூச்சி வரை வருவதற்கு குறைந்தபட்சம் 25 முதல் 30 நாட்கள் தேவைப்படும். அந்த எல்லா வாழ்க்கை சுழற்சி முறையுமே அவை பயிர்களில் தான் செலவிட வேண்டும். ஆனால் நம்ம குதிரை மசாலா இந்த 25 நாள்லயே நம்ம வந்து அறுவடை செய்யறதுனால பெரும்பாலான வாழ்க்கை சுழற்சி முறைகள் நம்ம இலைய கட் பண்றப்பயே வந்து அழிக்கப்பட்டு விடும். அதனால இதுக்கு வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம பயன்படுத்த தேவையே இல்லை. ஏற்கனவே இதில் உள்ள இயற்கை எதிரிகளை பாதுகாத்தாலே நம் 50% மேலான பூச்சிகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம். மேலும் இன்னொன்று வந்து ட்ரைகோகிராமா ஒட்டுண்ணி, அவை வந்து நாம் ஹெக்டருக்கு 6.25 cc என்ற அளவில் 15 நாட்களுக்கு ஒரு முறை முட்டை ஒட்டுண்ணிகளை நாம் வயல்வெளிகளில் விடலாம். இதுதான் வந்து அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய முறையாகும். இது போக நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை எதிரிகளை நாம் வயல்வெளிகளில் பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வரப்பு பயிர்கள் ஊடு பயிர்கள் இவற்றையெல்லாம் பயிரிடுவதன் மூலமாக இயற்கை எதிரிகளை அதிகப்படுத்தி நாம் இந்த புழுவை வயல்வெளியில் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரோட்டீனியா புழு அல்லது ஆமணக்கு புழுவாகும். இதுவுமே வந்து நிறைய பயிர்களை தாக்கக்கூடியது இந்த புரோட்டீனியா புழு. இதுக்கு பேரே ஆமணக்கு புழு. அதனால் இது ஆமணக்கு, பருத்தி, சோயாபீன் மற்றும் நிலக்கடலை, பயறு வகைகள், வாழைமரம் இந்த மாதிரி நிறைய பயிர்களை இது தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனுடைய முட்டை பார்த்தோன்னா இது வந்து குவியலாக முட்டையை இடுகின்றது. அமெரிக்கன் காய்ப்புழு நான் சொன்னேன் தனித்தனியாக முட்டைகளை வைக்கும். ஆனால் இந்த புரோட்டீனியா புழு வந்து முட்டைகளை குவியலாக இடக்கூடிய தன்மை கொண்டது. இதிலிருந்து குவியலாக இளம் புழுக்கள் வெளிவரும். இளம் புழுக்கள் பொதுவாகவே 6 முதல் அடர் கருமை நிறத்துடன் காணப்படும். வளர்ந்த புழுக்களும் கருமை நிறத்துடனே காணப்படுகின்றன. இந்த வளர்ந்த புழுக்களின் மேலும் நாம் சிறு சிறு கோடுகளை காணலாம். இதுதான் வந்து புரோட்டீனியா புழு அல்லது ஆமணக்கு புழு என்று அழைக்கப்படுகின்றது. பிறகு இது கூட்டுப்புழுவாகும். இதிலிருந்து வளர்ந்த பூச்சிகள் வெளிவருகின்றன. இந்த வளர்ந்த பூச்சிகளும் சாம்பல் நிறமுடைய ஒரு மாதிரி அரக்கு நிறத்தில் காணப்படும். இவற்றில் நிறைய இறக்கைகளில் வந்து நிறைய வந்து கோடுகள் வந்து காணப்படும். இவை வந்து ஸ்போடாப்டரா லிட்யூரா என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய புரோட்டீனியா புழுவாகும். இவையும் குதிரை மசாலா எப்படி தாக்கும்னா இலைகளை ஃபுல்லா சாப்பிட்டுரும். தீவன பயிர்களில் மிகவும் முக்கியமானது இலைகள். அதை தான் நம்ம கால்நடைகளுக்கு போடுவோம். இலைகளை சாப்பிடுவதன் மூலமாக இது மிக அதிக அளவு சேதத்தை குதிரை மசாலுக்கு ஏற்படுத்துகின்றது. இதனை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமா நம்ம வந்து விளக்கு பொறிகள் வந்து நம்ம வயல்வெளிகளில் வைப்பதன் மூலமாக அதாவது ஒரு ஹெக்டருக்கு 1 என்ற வீதத்தில் நாம் வயல்வெளியில் வைத்து இந்த அந்து பூச்சிகளை கவர்ந்து இழுத்து நாம் அழிக்கலாம். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி வந்து ஒரு ஹெக்டருக்கு 12 என்ற வீதத்தில் நாம் அமைத்து அதாவது ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து இழுப்பதன் மூலமாக இனக்கவர்ச்சி பொறிகளை கவர்ந்து இழுத்து இனக்கவர்ச்சி பொறியில் நம்ம ஏற்கனவே ஏதாவது மருந்து கலந்து வைக்கலாம். இல்லை அந்த பொறியில் விழுந்தோடனே கூட அது அந்த அந்து பூச்சிகள் வந்து செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி விளக்கு பொறி அல்லது இனக்கவர்ச்சி பொறி வைக்கிறதுனால என்ன ஆகுனா அந்து பூச்சி நிலையிலேயே நம்ம வந்து பூச்சிகளை வந்து கொன்னுடுறோம். இதனால வந்து என்னன்னா முட்டையே வைக்காது. அந்து பூச்சிகள் வந்து இலைகளில் போய் முட்டை வைக்கக்கூடிய தன்மை வந்து குறைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் இந்த புரோட்டீனியா புழுக்கு முக்கியமாக இன்னொன்று வந்து நம்ம என்னன்னா ஆமணக்கை வந்து வயல்வெளிகள் அந்த வரப்பு ஓரங்களில் நம்ம வந்து பயிரிடலாம். இது வந்து இந்த ஆமணக்கு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா புரோட்டீனியா புழு அதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஆமணக்கில் போய் முட்டையெல்லாம் வச்சிடும். இதனால நம்ம குதிரை மசாலை பாதுகாக்கலாம். இது ஒரு முக்கியமான மேலாண்மை முறையாகும். ஸோ இது புரோட்டீனியா புழு அல்லது ஆமணக்கு புழுக்கு வந்து என்னன்னா விளக்கு பொறி வைத்தல், இனக்கவர்ச்சி பொறி வைத்தல் மற்றும் ஆமணக்கை வரப்பு பயிராக பயிரிடுதல். இந்த மூன்றும் வந்து புரோட்டீனியா புழு அல்லது ஆமணக்கு புழு அதாவது குதிரை மசாலை தாக்காமல் நாம் பாதுகாக்கலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி அசு அஸ்வினி, இது வந்து பச்சையத்தை உறிஞ்சி சாப்பிட்றதுனால இலை வந்து மஞ்சள் நிறமாகிறது. மேலும் வந்து இது செடியே வந்து அப்படியே குறுகி வளர்ச்சி இல்லாமல் காணப்படும். அதுபோக இதில் வந்து ஒரு விதமான கரும் பூஞ்சாணம் ஏற்படுகின்றது. இந்த தேன் போன்ற திரவத்தினால் இலைகளின் மேல் கரும் பூஞ்சாணம் ஏற்படுகின்றது. இதனால் ஒளிச்சேர்க்கை மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றது. மேலும் நாம் இந்த இலைகளை கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியாது. இதுதான் வந்து குதிரை மசாலில் அஸ்வினியின் தாக்குதல். இந்த அஸ்வினி வந்து நிறைய பயிர்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து இது அஸ்வினி அதாவது சின்ன பருவத்திலிருந்து பெரிய வளர்ச்சியடைந்த பூச்சிகள் வரையும் ஒரே செடியில் கூட்டமாக காணப்படும். கருமை நிறத்தில் மிக அதிகமாக பொதுவாகவே செடியின் நுனியில் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. இந்த அஸ்வினியை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீவன பயிர்களில் முக்கியமாக நம்ம சொல்றது இயற்கை எதிரிகளை பாதுகாப்போம் தான் சொல்றோம். இந்த அஸ்வினிக்கு முக்கியமான இயற்கை எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா பொறிவண்டுகள். இந்த பொறிவண்டுகள் நிறையவே வந்து குதிரை மசாலில் இயற்கையாகவே காணப்படும். அதனால் இந்த பொறிவண்டுகளை நாம் பாதுகாத்து இந்த அஸ்வினியை நம்ம சீக்கிரமாக அழிக்கலாம். மேலும் இந்த அஸ்வினி வந்து பயிர் வந்து ஆரம்ப கட்ட நிலையில தான் வந்து அதிகமாக காணப்படும். அந்த ஆரம்ப கட்ட நிலையிலேயே நம்ம வந்து இதை வரவிடாமல் தடுத்தோம் என்றால், அதாவது இயற்கை எதிரிகளை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தி முக்கியமாக பொறியுண்டுகளை உபயோகப்படுத்தி இந்த அஸ்வினியை கட்டுப்படுத்தணும் என்றால் போக போக இந்த அஸ்வினியின் அளவு குறைந்துவிடும். அடுத்தடுத்த கட்டிங்ஸ் அதாவது அடுத்தடுத்த அறுவடை செய்யும் பொழுது இளம் நிலையில் இந்த அஸ்வினியை நாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மூணு தான் வந்து குதிரை மசாலை தாக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சிகள். அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு, புரோட்டீனியா புழு அல்லது மணக்குப்புழு மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சியான அஸ்வினி. இது போக மற்ற பூச்சிகள் அதாவது பூசணி வண்டுகள் சொல்லுவோம், அந்த பூசணி வண்டுகள், அப்புறம் வந்து இலை துளைப்பான், இந்த மாதிரி பூச்சிகளும் காணப்படும். இவை வந்து இந்த மூன்று அளவுக்கு அதிக அளவில் நமக்கு சேதத்தை ஏற்படுத்தாது. ஸோ குதிரை மசாலில் இந்த மூன்று முக்கிய பூச்சிகள் மிகவும் அதிகமாக தாக்குதலை ஏற்படுத்துகின்றன. அதற்கு நாம் இயற்கை வழியிலேயே அதாவது விளக்கு பொறி வைத்தல், இனக்கவர்ச்சி பொறி வைத்தல், முட்டை ஒட்டுணி விடுதல் மற்றும் வரப்பு பயிர் ஊடு பயிர் மூலமாக இயற்கை எதிரிகளை வயல்வெளியில் அதிகரித்தல், இதன் மூலமாக நாம் மிகவும் எளிதாக இதனை கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது குதிரை மசாலை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி முனைவர் பிரேமலதா அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.